السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. يقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. அருளாளன் அன்பு தயவன் அல்லாஹும் பெயரை சொல்லி இந்த சுற்றாக்கள் சங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு உலகத்தில் பல தேவைகளை வைத்திருக்கிறான். அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல வழிகளை காட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய அன்றாட தேவைகள், சாப்பாடு, குடிப்பு, ஏனைய தேவைகளுக்காக வேண்டி அதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உலகத்தில் நாம் வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், கூலி வேலைகள் செய்கிறோம். இப்படி பலவிதமான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பிரச்சனைகளை இல்லாமலாக்கிக் கொள்வதற்கும் உலகத்தில் சில முறைகள் இருக்கின்றன. அவை பொதுவானவை. பொதுவானவை என்றால் முஸ்லிம்களும் அதை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர்களும் அதே வழிகளில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். பணத்தின் மூலமாக, தங்களுடைய செல்வத்தின் மூலமாக, வியாபாரம் விவசாயம் மூலமாக, இப்படி பல முறைகள் உலகத்திலே இருக்கின்றன, அனுமதிக்கப்பட்டவை. அந்த முறைகளில் எல்லோரும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவனை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த பொதுவான முறைகளுடன் இன்னும் சில விசேஷமான வழிகளை சொல்லி தந்திருக்கிறார். நாம் எப்படி பணத்தின் மூலமாக, எங்களுடைய வியாபாரம் விவசாயம் தொழில்கள் மூலமாக எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோமோ, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்கிறோமோ, அதுபோல சில மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளிலும் நமக்கு நம்முடைய இரணத்தை அடையலாம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், நம்முடைய பிரச்சனைகளை தூரமாக்கிக் கொள்ளலாம். உலமாக்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் குறக்கி எடுத்து சில முக்கியமான 10 விடயங்களை சொல்கிறார்கள். அந்த 10 மனிதர்கள் உலகத்திலே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, நம்முடைய இரணத்தை அடைவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிற சாவி. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சில விடயங்களை மட்டும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, அதிலே முதலாவது நமக்கு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிற, காட்டி தந்திருக்கிற மிக விசேஷமான ஒரு வழிதான் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்வது. அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது, பாவங்களில் இருந்து ஒதுங்கி பாவங்களை விட்டு விலகி அதுக்கு அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லி தௌபா செய்வது. இந்த இரண்டும் மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும், மனிதனுக்கு இரணத்தையும் சாப்பாட்டையும் கொண்டு வந்து சேர்க்கும். சைதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லக்கூடிய சூராவிலே இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். அவர்கள் அந்த கூட்டத்துக்கு சொன்ன வார்த்தைகளை மிக விரிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நடந்த காலத்திலே அவர்களுக்கு மலையை நிறுத்தியிருந்தார், வாழ்க்கையிலே பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருந்தார். சைதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, என்னுடைய கூட்டத்தினரே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேளுங்க, அவன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நீங்கள் அப்படி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்காக நீங்கள் தௌபா செய்துவிட்டால் யூர்சிலி ஸமாஅலைக்கும் மிதராரா, அல்லாஹ் உங்களுக்கு தொடரான மலையை அனுப்புவான். உங்களுக்கு மலை இப்பொழுது தேவை இருக்கிறது, அந்த மலையை தொடராக அனுப்புவான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்க. وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ அடுத்தது சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் தருவார். செல்வத்தை பெறுவதற்கு ஒரு பலியாக சொல்கிறார். அவர்கள் ஏற்கனவே விவசாயம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்பவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு மலையை பெறுவதற்கும் அவர்களுக்கு செல்வத்தை பெறுவதற்கும் ஆண் குழந்தைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வலி சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். வயஜால் லகும் ஜன்னாத்தின் வயஜால் லகும் அன்ஹாரா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நீங்கள் தௌபா செய்து விட்டால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உங்களுடைய தோட்டம் துறவுகளிலே வருமானத்தை ஏற்படுத்துவான், உங்களுடைய ஆறுகளை ஓடச் செய்வான் என்று சொன்னார். சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்துக்கு சொன்ன விடயங்களில் ஃபகுல்து அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கூட்டத்தினரே, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து விடுங்கள். யுமத்துஅகும் மதஅன் ஹஸனன், உங்களை அல்லாஹு தஆலா செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து வாழ வைப்பார். செழிப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வழியை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக தௌபா செய்யுங்கள், செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். உங்களுக்கு இருக்கிற சக்தியுடன் மேலதிகமாக இன்னும் ஒரு பலத்தை சக்தியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் வரக்கூடிய ஒரு எழுத்தாக இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அதை வீணாக சொல்வதில்லை. நாம் பேசுகிற வார்த்தையில் ஒரே விடயம் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லப்படலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவன் ஹக்கீமாக இருக்கிறான், ஹிக்மத்துள்ளவனாக இருக்கிறான். குர்ஆனில் எந்த இடத்தில் எது வர வேண்டுமோ அது வந்திருக்கிறது. எந்த ஒரு ஆயத்தும் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு எழுத்தும் வீணாக வரவில்லை. இதையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இதற்கு பின்னால் நமக்கு தெரிந்த தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் இருக்கின்றன. சொன்னார்கள், உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிற சக்தியுடன் மேலதிகமான ஒரு சக்தியை தருவார். தஃப்ஸீருடைய உலமாக்கள் சிலர் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த மேலதிகமான சக்தி என்பது எதை குறிக்கும் சொல்கிறார்கள், இது உடல் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். உடல் சக்திக்காக ஆரோக்கியத்துக்காக நாம் உலகத்தில் எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம், எத்தனையோ வைத்தியங்கள் செய்கிறோம், எத்தனையோ உடல் பயிற்சிகள் நாங்கள் செய்கிறோம், எத்தனையோ சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம். ஆனால் குர்ஆன் நமக்கு இந்த ஒரு விசேஷமான வரியை சொல்லி தந்திருக்கிறது, உங்களுக்கு நோயா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு கஷ்டமா, உங்களுக்கு வருமானத்தில் குறைவா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள். மேலதிகமான ஒரு சக்தியை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். இன்னும் சில உலமாக்கள் இதற்கு இதுதான் செல்வத்தையும், இந்த சக்தி என்பது இந்த இடத்திலே செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு உலகத்திலே பெரும் சக்தியாக கருதப்படக்கூடிய இரண்டு விடயங்கள் தான் அவனுக்கு இருக்கிற செல்வமும் அவனுடைய ஆண் குழந்தைகளும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அங்கே சக்தி என்று சொல்லி இருக்கிறதாக சில உலமாக்கள் இதற்கு கருத்து சொல்லி இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அங்கே அல்லாஹு தஆலா மேலதிகமான ஒரு சக்தியை பலத்தை உங்களுக்கு தருவான் என்ற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. செய்துனா ஹசன் ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை மாவியா ரதி அல்லாஹ் நம்முடைய சிலாபத்துடைய ஆட்சி காலத்திலே அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி பயணம் செய்து போய் அவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களுடன் நீண்ட நேரம் பேசிக் கொண்டு இருந்துவிட்டு அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது சபையிலே இருந்த ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். பெரிய மனிதர் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரர் வந்திருக்கிறார், தன்னுடைய ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை சொல்லி தீர்வு கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனிமையிலே வந்து அவர்களை சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான், பணம் நிறைய இருக்கிறது, திருமணம் முடித்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, பல வருஷமாக குழந்தையுடைய ஆவலிலே இருக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை, ஏதாவது அமல் சொல்லி தாருங்களேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரே வார்த்தை சொன்னார்கள், அக்பிர் மினல் இஸ்திக்ஃபார், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். பெரிய மனிதர்கள் மிக குறைவாக பேசுவார்கள், ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய எதுவும் ஆதாரம் இல்லாமல் சாதாரணமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார். இந்த வார்த்தையிலே அவருக்கு வந்த நம்பிக்கை, அன்றிலிருந்து இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இது அந்த சம்பவத்திலே உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர் எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்தார் என்றால் சில நாட்களில் 700 தடவைகளை விட அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார். 700 தடவைகளை விட அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார். இப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷங்கள் கழியவில்லை, அல்லாஹு தஆலா இவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். வருடங்கள் செல்ல செல்ல குழந்தைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவருக்கு 10 ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான். நீண்ட காலம் குழந்தைகள் இல்லாமல் இருந்தவர் இந்த அமலை செய்ய ஆரம்பித்ததிலிருந்து அல்லாஹு தஆலா கொடுத்த குழந்தை பாக்கியம் 10 ஆண் குழந்தை. இந்த செய்தி இப்பொழுது வெளியே மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. மாவியார் ரதி அல்லாஹ் அவர்களுக்கும் இந்த செய்தி தெரிந்ததும் அவரை அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் அவர்களிடத்திலே என்ன சொன்னீர்கள், அவர்கள் என்ன உங்களுக்கு சொன்னார்கள். செய்தியை கேட்டுவிட்டு ஆத்திரப்பட்டார்கள், நீங்கள் துவாவை கேட்டுக்கொண்டீர்கள், ஆனால் அவர்கள் எங்கிருந்து இதை சொன்னார்கள் என்பதை நீங்கள் அவர்களிடத்திலே கேட்க தவறிவிட்டீர்களே என்று சொன்ன பொழுது அந்த மனிதரும் ஆத்திரப்படுகிறார், மீண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நான் ஹசன் ரதி அல்லாஹ் அவர்களை சந்தித்து இதை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். போய் கேட்கிறார்கள், நீங்கள் செய்த மாதிரி நான் செய்தேன், இல்லை சொன்னது மாதிரி நான் செய்தேன், இப்படியெல்லாம் நடந்தது, ஒன்றை கேட்க தவறிவிட்டேன், நீங்கள் எனக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னீர்கள், இதை நீங்கள் எப்படி சொன்னீர்கள், எங்கிருந்து சொன்னீர்கள். சையதுனா ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் இந்த 2 ஆயத்துக்களையும் ஓதினார்கள். நீங்க உங்களுக்கு தெரியாதா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு சொன்ன வார்த்தை, கூட்டத்தினரே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் தருவான் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை. அடுத்தது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிற பலத்துடன் மேலதிகமான ஒரு சக்தியை பலத்தை தருவான் என்று சொல்லி இருக்கிறான். அதை குர்ஆன் சொல்கிறது, இதை நீங்கள் ஓதவில்லையா என்று கேட்டான். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் அவனை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு தந்திருக்கிற விசேஷமான ஒருவர். இதை கொண்டு உலகத்தில் எதையும் சாதிக்கலாம், பணத்தால் சாதிக்க முடியாததைகளையும் மருந்துகளால் சாதிக்க முடியாததைகளையும் நம்முடைய திறமை ஆற்றல் நமக்கு இருக்கிற பலம் சக்தியினால் சாதிக்க முடியாதவைகளையும் இந்த சக்தியினால் மூமின்களுக்கு சாதிக்கலாம். உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. மதீனாவாசிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு மைதானத்துக்கு செல்கிறார்கள். மழை வேண்டி தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்காக, இஸ்திஸ்கா என்று சொல்கிறோம், மழைகள் நீண்ட காலம் வராமல் இருந்து பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் மைதானத்துக்கு போய் தொழுது அங்கே ஹுத்பா செய்து அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடிய ஒரு சுன்னத் இருக்கிறது, இஸ்திஸ்கா என்று இதற்கு சொல்கிறோம். மக்களை அழைத்து கொண்டு அந்த மைதானத்துக்கு சென்றவர்கள் தொழுது விட்டு அவர்கள் மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்தார்கள். அந்த ஹுத்பாவிலே அல்லாஹ்விடத்திலே மலை கேட்டு எப்பொழுதும் அந்த ஹுத்பாவிலே அல்லாஹ்விடத்திலே மலை கேட்டு துவா செய்யப்படும். ஆனால் அன்றைய தினம் உமர் ரதி அல்லாஹ்வன் அவர்கள் இம்பர்ல இருந்து அல்லாஹ்விடத்துல வெறும் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. இஸ்திக்ஃபார் மட்டுமே மட்டும்தான். முழு பேச்சிலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தான் கேட்டார்கள். யா அல்லாஹ், மலையை பொழிய வைப்பாயாக என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இறங்கி விடுகிறார்கள். சிலர் போய் நெருக்கமானவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்தது அல்லாஹ்விடத்திலே மலையை கேட்பதற்காக, தண்ணீரை கேட்பதற்காக, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை, வெறும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு மட்டும் கேட்டீர்கள். காரணம் என்ன என்று கேட்ட பொழுது சைதுனா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நட்சத்திரத்தை பிடித்தால் மலை உலகத்துக்கு வருவது தவற மாட்டாதோ, அந்த நட்சத்திரத்தில் நான் கை வைத்து விட்டேன், அதை பிடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது, நட்சத்திரங்களால் மலை பொழிகிறது என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்று கூட சில இடத்திலே இருக்கிறது, ஸ்டார்கள் மூலமாக இதுவெல்லாம் நடக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த நட்சத்திரத்தை பிடித்தால் உலகத்துக்கு மலை வருவது தவற மாட்டாதோ, அந்த நட்சத்திரத்தை பிடித்து விட்டேன், மலை வந்துவிடும் என்று சொன்னார்கள். அங்கே அவர்கள் சொன்னது இந்த நட்சத்திரத்தை அல்ல, அவர்கள் சொன்னது இஸ்திக்ஃபார். இதை பிடித்து விட்டால் மலை வந்துவிடும், பிறகு மலையை கேட்க வேண்டிய தேவையே இல்லை. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சக்தி உள்ள ஒன்றைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல்லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, யார் இஸ்திக்ஃபாரை உறுதியாக தன்னுடைய அமலாக பிடித்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மூன்று விடயங்களை கொடுக்கிறார். அல்லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅல் அல்லாஹு லஹு மின் குல்லி ضீக்கின் மக்ரஜா, வாழ்க்கையில் எந்த நெருக்கடி வந்தாலும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். சில பொழுது நாங்கள் சில நெருக்கடிகளில் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறோம், எந்த வகையிலும் வெளி வருவதற்கு முடியாத பிரச்சனை. அப்படிப்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வரும் பொழுது அல்லாஹு தஆலா வெளியாகக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா கவலைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா விடுதலை ஏற்படுத்தி விடுவார். சில பொழுது சில கவலைகள் நம்மை வந்து சேர்ந்து விடுகின்றன, எப்பொழுதும் நம்மால் மறக்க முடியாது. எவ்வளவுதான் சந்தோஷத்துக்குரிய சாதனங்கள் இருந்தாலும் நமக்கு சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு கவலைகள் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றன. சொன்னார்கள், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்தால் கவலைகளிலிருந்து விடுதலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவார். அவர் நினைத்து கூட பார்க்காத வழிகளில், மூன்றாவது, அவர் நினைத்து கூட பார்க்காத வழிகளில் அல்லாஹு தஆலா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து விடுவார். நாங்கள் சில எங்களுடைய தேவைகளை பூர்த்தி ஆகுவதற்கு சில வழிகளை நாங்கள் நினைக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். எனக்கு இந்த வழியில் பணம் வரலாம், எனக்கு இந்த வழியில் இரணம் வரலாம், என்னுடைய தேவை இவர் மூலமாக இந்த இடத்திலிருந்து பூர்த்தி ஆகலாம் என்று நாங்கள் நினைத்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். இது அல்லாத அல்லாஹ்விடத்தில் இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. சொன்னார்கள், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹு தஆலா மனிதன் நினைக்காத வழிகளில் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விடுவார். கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற சக்தி இதுதான். இஸ்திக்ஃபார் தௌபா என்பது வெறும் பாவம் செய்வதற்காக வேண்டி மட்டும்தான் என்பதல்ல, பாவம் செய்வதற்காக வேண்டி மட்டும்தான் இஸ்திக்ஃபார் செய்வது என்பதல்ல. நாம் குர்ஆன் திலாவத் செய்வது எப்படி நமக்கு ஒரு தனியான இபாதத்தாக இருக்கிறதோ, திக்ரு செய்வது என்பது ஒரு தனியான இபாதத்தாக இருக்கிறதோ, சதகா கொடுப்பது என்பது எப்படி ஒரு அலாதியான இபாதத்தாக இருக்கிறதோ, அது போன்று நம்முடைய நாளாந்த அமல்களில் ஒரு தனியான இபாதத்து தான் இஸ்திக்ஃபார் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் மிஅத்த மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நூறு தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். எந்த பாவத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்தார்கள்? பாவத்துக்காக என்பதல்ல, இது வாழ்க்கையிலே அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு அலாதியான தனியான அமலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இஸ்திக்ஃபாருக்கு என்று நேரங்களை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறு என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எண்ணி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வளமையான அமலாக நூறு இஸ்திக்ஃபாரை ஆக்கி இருக்கிறார்கள். உலகத்தில் ஒவ்வொரு நாளும் சில நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் மனிதன் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுகிறான், எந்த துவாவை கேட்டாலும் கபூல் ஆகிவிடுகிறது. ஆகவேதான் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார்கள், மகனே உன்னுடைய நாவுக்கு ரப்பிஃஃபிர்லி என்ற வார்த்தையை இது எப்பொழுதும் வழக்கப்படுத்திவிடு. நடந்து கொண்டிருக்கும் பொழுதும், நீ சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுதும், வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும், எல்லா நேரத்திலும் ரப்பிஃஃபிர்லி ரப்பிஃஃபிர்லி ரப்பிஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயா, இது இஸ்திக்பார். இந்த வார்த்தையை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் கபூலியத்துடைய நேரம் வருகிறது என்று நமக்கு தெரியாது. அந்த நேரத்திலே இந்த வார்த்தை வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா அவன் கருணை உள்ளவனாக இருக்கிறான், அவனுடைய ரஹ்மத் கருணையின் காரணத்தினால் அவன் நாடினால் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான். கண்ணியமானவர்களே, நமக்கு இதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் இதனுடைய பெருமை நமக்கு தெரிந்தால், நாம் மனசு வைத்தால் நமக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நம்முடைய வேலைகளில் கூட சில வேலைகளில் நாங்கள் ஒரு பயணம் செய்கிறோம், கொழும்பிலிருந்து காலிக்கு பயணம் செய்கிறோம், 2-3 மணி நேரங்களே செலவழித்து விடுகிறோம். அந்த இடைவெளிகளில் நாம் ஒரு வார்த்தை கூட சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி இருக்கவும் மாட்டோம், ரப்பர் செல்லி என்று சொல்லி இருக்கவும் மாட்டோம், ஒரு ஜிக்ர கூட நம்முடைய நாவில் இருந்து வந்திருக்க மாட்டார். கண்ணியமானவர்களை, இப்படி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மணி நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பயணங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஜிக்ர செய்து கொண்டே நம்முடைய வாகனங்களை ஓட்டிக்கொண்டு செல்லலாம். நம்முடைய கடைகளில் இருந்து கொண்டு, வியாபார ஸ்தலங்களில் இருந்து கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஏனைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நாம் அல்லாஹ்வை ஜிக்ர செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கலாம், ரப்பிஃபிர்லி என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இதுவெல்லாம் நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஏட்டிலே பதிவாகி கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லை என்றால் இந்த நேரங்கள் வீணாக கழிந்து போய்விடும். கியாமத்துடைய நாளிலே நாம் அந்த நேரங்களை நினைத்து கவலைப்பட வேண்டி வரும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு குறித்த நேரத்தை நாம் ஒதுக்கி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் விசேஷமாக செய்வதுடன், மற்றைய நேரங்களிலும் நாங்கள் இந்த வார்த்தைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்வதற்கு நாங்கள் வழக்கப்படுத்திக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாவல் அதற்கு பழகிவிட்டால் நம்முடைய எந்த நேரமும் வீணாகிவிட மாட்டார். அல்லாஹ்விடத்திலே அதிகம் இஸ்திக்பார் செய்வது தர்மத்திலே பரக்கத்தை கொண்டு வந்து செய்யும். அடுத்து நம்முடைய இரணத்திலே வரக்கத்தையும் இரணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிரதானமான ஒரு விடயம்தான், நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற நெருங்கிய சொந்தக்காரர்களை சேர்ந்து நடப்பது. நம்முடைய பணத்தினால் நாம் எப்படி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோமோ, நம்முடைய பணத்தை செலவழித்து நாம் எப்படி எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தேடுவதற்கான முயற்சிகள் செய்கிறோமோ, அதுபோல நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய இரணத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான அமல் தான் எங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினருடன் சேர்ந்து நடப்பது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கி வ யுஸாத ஃபி உம்ரி அல் யபுர் வாலிதைஹி வல் யஸில் ரஹிமா. யாருக்கு இரண்டு விருப்பங்கள் ஆசைகள் இருக்கின்றனவோ அவர்கள் இரண்டு வேலைகளை செய்யட்டும். இரண்டு ஆசைகளை சொன்னார்கள், யாருக்கு தன்னுடைய இரணம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, எனக்கு வரக்கூடிய வருமானம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய ஏனைய தேவைகள், இவைகள் எல்லாம் விசாலம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ, எல்லாருக்குமே இருக்கு, எல்லாரும் நினைக்கிறார்கள், விசாலமான வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டும், பறக்கத்துள்ள இரணம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். சொன்னார்கள், இந்த ஆசை யாருக்கு இருக்கிறதோ. இரண்டாவது, வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறது, எல்லோருக்குமே இருக்கிறது. குறுகிய வாழ்க்கையை விடவும் நீண்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு இருக்கிறதோ. சொன்னார்கள், இரண்டு காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும். கல் எபுர்ற வாலிதை, அவர் முதலாவது தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய, தாய்க்கும் தகப்பனுக்கும் உபகாரம் செய்ய. இரண்டாவது சொன்னார்கள், வல் யசில் ரஹிமஹு, தன்னுடைய உடல்வாய் ஜனங்களை நெருங்கிய சொந்தக்காரர்களை அவர் சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் அது ஒருபொழுதும் ஒரு மனிதனுக்கு வீணாகி போவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்திலே இருக்கிறது ஒரு தாய் ஒரு தகப்பன் தான். மனைவி இல்லாமல் போனால் இன்னொரு மனைவியை தேடிக்கொள்ளலாம். குழந்தைகள் மரணித்து விட்டால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள் போய்விட்டால் நண்பர்களை தாராளமாக தேடிக்கொள்ளலாம். ஆனால் தாய் என்பது உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒருத்திதான். தகப்பன் என்பது என்பவர் உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர்தான். இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்தால், அவர்களுக்கு நலவு செய்து அவர்களுடைய துவாவையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டால் அதை விட பெரிய ஒரு பாக்கியம் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது. அதற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய பெரும் பெரும் கைதுகளை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். தாய் தகப்பனுக்கு செதுமத் செய்து அவர்களை கவனித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி உலகத்திலே நஷ்டம் அடைந்த யாரும் கிடையாது, முஸ்லிமும் கிடையாது, முஸ்லீம் அல்லாதவர்களும் கிடையாது. அல்லாஹு தஆலா அதற்குரிய பிறவி கூலியை உலகத்திலேயே கொடுத்து விடுகிறார். சொன்னார்கள், தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்யுங்கள். அடுத்தது வல் யசில் ரஹிமஹு, நிறைய குடல்வாய்ந்த நெருங்கிய சொந்தக்காரர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நெருங்கிய சொந்தக்காரர்கள் ரஹீம் என்ற வார்த்தை இங்கே யாரை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய சொந்த சகோதர சகோதரிகள், அவர்களுடைய குழந்தைகள். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய தாயுடைய சொந்த சகோதர சகோதரிகள், அவர்களுடைய குழந்தைகள். மூன்றாவது, தந்தையுடைய சொந்த சகோதர சகோதரிகள், அவர்களுடைய குழந்தைகள். இவர்களைத்தான் உடல்வாய் ஜனங்கள், நெருங்கிய சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடன் சேர்ந்து நடவுங்கள். இவர்களுடைய துக்க சுகங்களில் பங்கெடுக்கிறது, அவர்களுடன் சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு சலாம் சொல்வது, உதவிகள் செய்து கொள்வது, அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வது, சாப்பாடுகளுக்கு செல்வது, அவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது, இதைத்தான் சேர்ந்து நடப்பது என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நிறைய கலைகளை நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதையும் சேர்த்து படியுங்கள். சொன்னார்கள், உங்களுடைய சொந்தக்காரர்களை படியுங்கள். எதற்காக? சேர்ந்து நடப்பதற்காக. ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே இதுவெல்லாம் படிக்க வேண்டிய விஷயமாகவே இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது படிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய நானாவுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பொழுது சகோதரர்களுக்கு தெரியாது. இந்த நிலையை நாங்கள் வந்து அடைந்திருக்கிறோம். என்னுடைய தாய்க்கு எத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள், எங்கே இருக்கிறார்கள், இதை படிக்க சொல்கிறார்கள். தகப்பனுடைய சகோதர சகோதரிகளை படியுங்கள், அவர்களுடைய குழந்தைகளை படியுங்கள், படித்து அவர்களுடன் சேர்ந்து நடவுங்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைக்கிறோம் நமக்கு இப்பொழுது பெரிய வேலைகள் எல்லாம் இருக்கிறது, இதையெல்லாம் செய்வதற்கு நேரம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலமாக்க சொல்கிறார்கள், உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்றிருந்தால் அவர்களை சேர்ந்து நடப்பதற்குரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் அவர்களை விட்டு மிக தூரத்திலே இருக்கிறீர்கள் என்றால் குறைந்த பட்சம் உங்களுக்காக துவா கேட்கும் பொழுது அவர்களில் ஒவ்வொருவரையும் சொல்லி அவர்களுக்காக துவா கேளுங்கள். இதுவும் குடும்பத்தை சேர்ந்து நடப்பதில் சேரும் என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காலத்திலே மக்களுக்கு இது பலவிதமான தடங்கல்கள் தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா நவீனமான எத்தனையோ வசதிகளை தந்திருக்கிறான். நாங்கள் மனசு வைத்தால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்முடைய சொந்தக்காரர்கள், சகோதர சகோதரிகள் எங்கே தூரத்திலே இருந்தாலும் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய சுகதுக்கங்களை விசாரிக்கலாம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவர்களுக்கு சலாம் சொல்லலாம், துவா செய்யலாம். அப்படிப்பட்ட வழிகளை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இதற்கு பிறகும் நாங்கள் சந்தர்ப்பம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் உலகத்தில் நாம் எதற்காக வாழ்கிறோம்? வெறும் பணம் சம்பாதித்து சேர்த்து வைத்துவிட்டு போறதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் காலையிலே பஜாருக்கு செல்கிறோம், கொஞ்சம் சாமானை முன்னால் வைத்துக் கொண்டு மாலை வரைக்கும் யாரும் வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் பணத்தை தேடிப் போவதற்காக மாலையிலே இருள் வந்ததற்கு பின்னால் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். வந்ததும் அவருக்கு களைப்பு, பேசுவதற்கும் நேரம் இல்லை, தூங்குகிறார். காலையிலே எழுந்துகிறார், மீண்டும் அவசரமாக கடைக்கு செல்ல வேண்டும் போகிறார். கொஞ்ச சாமான்களை வைத்துக் கொண்டு மாலை வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், யாரும் வரமாட்டாங்களா. பணத்தை சம்பாதிக்கிறார், மீண்டும் வருகிறார். அதிகாலை ஆகிவிட்டால் மீண்டும் அதே நிலைமை. முழு வாழ்க்கையும். 20 வயதிலே வியாபாரத்தை ஆரம்பித்தவர் 80 வயதாகிவிட்டது. வாழ்க்கை பூராவும் இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது என்றால் கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் மூலம் நம்முடைய ஆகரத்தை நாம் தேடிக்கொள்ளவில்லை என்றால், நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய நலவுகளையும் நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளவில்லையாக இருந்தால், கண்ணியமானவர்களே, நாம் சம்பாதிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இவ்வளவும் தேடினோம், 20 வயதிலிருந்து நாங்கள் அக்கவுண்டிலே சேர்க்க ஆரம்பித்தது, 50-60 வயதாகிறது, இப்பொழுதுதான் இவருக்கு ஒரு வீடு அமைகிறது. வாழ நினைக்கிறார், இஸ்ராயல் வந்து விடுகிறார். வாழ நினைக்கும் பொழுது மரணம் வந்து விடுகிறது. இதற்கிடையில இவர் சேர்த்ததை எல்லாம் அப்படியே வைத்து விட்டு செல்கிறார். யாரோ வந்து அனுபவிக்கிறார்கள், இவருக்கு எதுவும் இல்லை. கண்ணியமானவர்களே, நாம் உலகத்திலே இருக்கிற இந்த உலக தடைகளை முன்னால் வைத்துக் கொண்டு, எனக்கு என்னுடைய தாயை பார்க்க இயலாது, பாப்பாவை பார்க்க இயலாது, என்னுடைய சகோதரர்களோட பேச இயலாது, போக இயலாது, துக்க சுகங்களில் பங்கெடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அவ்வளோ பிஸி இருக்கிறது, இவ்வளோ வேலை இருக்கிறது, அங்க மீட்டின் இருக்கிறது, இங்க மீட்டின் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் உலகத்திலே வாழ்க்கையை கடத்தினால், வெளித்தோற்றத்திலே ஏதோ நாங்கள் பெரிதாக ஏதோ செய்து கொண்டிருப்பதை போல தெரிகிறது. உண்மையில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றையும் செய்யவில்லை. சின்ன சின்ன வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மிக லேசான வழிகள். இதன் மூலம் அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, நம்முடைய ஆரோக்கியத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சிறந்த வழிகளை தந்திருக்கிறான். இது போல உலமாக்கள் ஹதீஸ்களிலிருந்து குர்ஆனிலிருந்து எடுத்து நமக்கு எத்தனையோ வழிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வழிகளை நாங்கள் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நாம் காணலாம். கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை மாத்திரம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில், 2 வாரங்களுக்குள் நம்மை நோக்கி ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அமல்களுக்காக தந்த மாதம். வியாபாரத்துக்காகவோ அல்லது நாம் வேற வேற காரியங்களுக்காக வேண்டியோ தரப்பட்டிருக்கக்கூடிய மாதம் அல்ல இது. இது வெறும் அமல்களுக்குரிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதம் வந்துவிட்டால், மாதம் வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாலேயே அவர்கள் குத்பாவிலே அந்த மாதத்தை பற்றி ஞாபகப்படுத்துவார்கள். அந்த மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்களும் அவர்களும் சேர்ந்து அமல்களிலே ஈடுபட ஆரம்பிப்பார்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய அமல்கள் கூடிக்கொண்டே செல்லும். கண்ணியமானவர்களே, ஏதோ நாம் உலகத்திலே சூழலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். பல வழிகளில் நமக்கு பலவிதமான தடைகள். ரமலான் வந்துவிட்டால் உண்மையில் நமக்கு எல்லா காரியங்களுக்கும் நேரம் இருக்கிறது. வலிமையாக இருக்கிற வேலைகளை விட மேலதிகமான பல வேலைகள் நமக்கு வந்து சேர்ந்து விடுகின்றன. ஒன்றுக்கு மட்டும் நேரம் இல்லை என்றால் அது எங்களுடைய அமல்களுக்கு மட்டும் நேரம் இல்லை. புதிய எத்தனையோ வேலைகளுக்கு நமக்கு நேரம் கிடைத்து விடுகிறது, ஆனால் அமலுக்கு மட்டும் நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. கண்ணியமானவர்களே, பெருநாள் தினத்துக்கான ஏற்பாடுகளை நாங்கள் இப்பொழுதே செய்து முடித்து விடுவோம். எங்களுடைய வீடுகளிலே ஒரு பெரும் வேலையாக போய்விட்டது. பெருநாளுக்காக வேண்டியான ஏற்பாடுகளை செய்து நமக்கு அது உடுப்புகள் வாங்குகிற சீசன் அல்ல, வியாபாரம் செய்கிற சீசனும் அல்ல, அது நம்முடைய அமல்களுக்குரிய சீசன். வாழ்க்கையில எத்தனை ரமலான்களை இப்படியே கடத்தி விட்டோம். சின்ன குழந்தைகளை போல ரமலானிலே வியாபாரம் செய்வதற்கும் உடுப்பு வாங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் என்று கடத்தி கடத்தி நாங்கள் இப்பொழுது போகக்கூடிய காலம் வந்துவிட்டது. எத்தனை வருடங்களை கடத்தி விட்டோம். இன்னும் நம்முடைய ரமலான் இப்படிதான் கழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, நாம் எத்தனை புனிதமான இரவுகளை தவற விடுகிறோம். இந்த ரமலான் சில வேளை என்னுடைய உங்களுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில ஒரு ரமலானாவது திருப்திப்படக்கூடிய சிறந்த அமல்களால் நிரம்பிய ஒரு ரமலான் மாற வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் இப்பொழுதிலிருந்தே திட்டமிடுவோம். அந்த வேலைகளை ஆரம்பத்திலே முடித்து விடுவோம். இந்த வரக்கூடிய ரமலானில் ஒவ்வொருவரும் உறுதி எடுக்க வேண்டும். ஆக குறைந்தது நான் 1 குர்ஆனாவது நான் இந்த ரமலானிலே முடிக்கப் போகிறேன். ஒரு தொழுகை கூட எனக்கு ஜமாஅத்துடன் தவறக்கூடாது. நான் ஜமாஅத்துடன் கட்டாயமாக தொழுவேன். ரமலானுடைய இரவு வணக்கத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு விசேஷமான கண்ணியமானவர்களே, நாம் இப்பொழுதிலிருந்தே நான் ரமலானுடைய இரவுகளை வீணாக்க மாட்டோம் என்று முடிவு கோருவோம். அதற்கான தயாரிப்புகளை நாங்கள் இப்பொழுதிலிருந்தே செய்ய ஆரம்பிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சகல நலவுகளையும் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக, நலவுகளை விரும்பக்கூடியவர்களாகவும் நல்லவர்களாகவும் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
For more lectures, visit slhub.com.